السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، அன்பிற்குரிய சகோதரர்களே, சென்ற வாரம் பெரும்பாலும் எங்களுடைய வாட்ஸ்அப்கள் மூலமாக, அதே போன்று வலைத்தளங்களில் அதிகமாக நடமாடிய ஒரு பெரிய செய்திதான், சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மார்க் அறிஞர் ஷேக் அப்துல்லா முத்லக் அவர்கள் இந்த நாட்டில் பெண்கள் அணியக்கூடிய இந்த ஃபர்தா முறையை இதற்கு பிறகு அணிய தேவையில்லை, அதேபோன்று அவர்கள் மாடர்ன் டிரெஸஸ்களை என்ன செய்து கொள்ளலாம், அணிந்து கொள்ளலாம் என்று ஃபத்வா கொடுத்ததாக அந்த ஃபத்வா அரப் நியூஸ் இங்கிலீஷில் வந்து அதை தமிழ்லையும் மொழிபெயர்க்கப்பட்டு எல்லாரிடத்திலையும் மாஷா அல்லாஹ் இனி பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்றது போன்று, இதுவரைக்கும் அவங்க சிறையில் இருந்தாங்க, இவங்க இந்த மாதிரி பேசி என்ன செஞ்சாங்க, சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து விட்டார்கள் என்பது போன்று ஒரு பரபரப்பான செய்தி. சகோதரர்களே, ஒரு சில சகோதரர்கள் கோலடித்து எங்களிடம் விசாரித்தார்கள், எனவே இப்படி ஷேக் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா இல்லையா என்பதை பார்ப்போம் என்று அவர் பேசின கிளிப் டைரக்டா அவங்க பேசின, அதாவது ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் ஒன்றில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்க. அந்த கிளிப்பே அல்ஹம்துலில்லாஹ் கிடைத்தது, அதை நாம் கேட்டு பார்த்தோம். உண்மையில் இப்படியும் பொய் சொல்லுபவர்கள் எம் சமுதாயத்தில் இருக்கிறார்களா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்குது. சகோதரர்களை, செய்தியை சொல்றதுக்கு முன்னால், நேற்று இரவும் கூட அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட மௌலவி அப்துல்லா உவைஸ் அவர்கள் இது சம்பந்தமாக தனியாக ஒரு கிளிப் ஒன்று பேசி போட்டிருக்கிறார்கள், பெரும்பாலும் சகோதரர்கள் அதை கேட்டிருப்பீர்கள். சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு முறை சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபியுடைய பழக்கத்தில் இருந்த ஒரு அம்சம்தான் புகாரியினுடைய கனவு விளக்கம் என்று சொல்லி ஒரு பாடம் இருக்கிறது. கனவுக்கு விளக்கம், நபி அவங்க கனவுக்கு என்ன செய்வாங்க, விளக்கம் சொல்வார்கள். அதுக்காக வேண்டி கனவுக்கு விளக்கம் சொல்றதுக்கு எல்லாருக்கும் அந்த ஆற்றலிக்கு நம்ம நினைக்க முடியாது. சில சமயத்தில் சிலர்கள் சொல்வது சரியாகவும் இருக்கும், சிலர்கள் சொல்வது பிழையாகவும் இருக்கும். அப்ப கனவுக்கு விளக்கம் என்று நபி அவங்க ஃபஜ்ர் சலாவுக்கு பிறகு சஹாபாக்களிடம் அதிகமாக கேட்பார்களாம், உங்களில் யாரும் கனவு கண்டவர்கள் இருக்கிறீர்களா? அப்ப யாராவது கனவு கண்டு சொன்னாங்கன்னு சொன்னா அதுக்கு நபி விளக்கம் சொல்லுவாங்க. ஒரு முறை அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, யார சொல்லல, நான் அதுக்கு விளக்கம் சொல்றேனே என்றாங்க. நபியும் இருக்கிறாங்க, சரி சொல்லுங்கன்னு அனுமதி கொடுத்தாங்க. சொன்னாரு, சொன்ன பிறகு சொன்னாங்க அரவாசி சரி அரவாசி பிள்ளைன்றாங்க. இது யாருக்கு, அபூபக்கர். அபூபக்கர் யார் இந்த முகத்துல என்ன சொன்னாங்க, நீங்க சொன்னதுல ஒரு பகுதி சரி ஒரு பகுதி பிள்ளைன்றாங்க. அப்ப எனவே கனவுக்கு விளக்கம் சொல்றவங்க எல்லாரும் சொன்னதெல்லாம் சரி என்று முடிவெடுத்த முடியாது. சமயத்தில் சரியாக இருக்கும், சமயத்தில் என்ன, அது அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இல்லைங்களா. இமாம் இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ் இடத்துல ஒரு மனிதர் வந்து சொன்னாராம், நான் கனவொன்று கண்டேன் வாங்கு சொல்வதை போல. சொன்னாங்க அல்லாஹ் உனக்கு ஹஜ்ஜி செய்யற பாக்கியத்தை தருவான்னு சொன்னாங்க. மாஷா அல்லாஹ், சந்தோஷமான செய்தி. அப்படித்தானே, இன்னொரு மனிதர் சொன்னாராம், நானும் அதான் சொல்ற மாதிரி வாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டேன், நீ திருடுவாயின்னு சொன்னாங்களா. அந்த அதானுக்கு ஹஜ்ஜி, இந்த அதானுக்கு என்ன, திருட்டு. ஃபஅஸ்ஸன முஅஸ்ஸினும் பைனஹும், அதாவது யூசுப் நபியுடைய சம்பவத்தை ஞாபகப்படுத்தினாங்க. அங்கு ஒரு அறிவித்தல் செய்யப்பட்டது, உங்களுக்கு மத்தியில் யாரோ திருடர் இருக்கிறார். அங்கும் சொல்லப்பட்ட வார்த்தை அஸ்ஸன என்றுதான். அப்ப இவர் வந்து சொன்ன உடனே சொன்னாங்க, இல்ல நீ திருடுவாயின்னு சொல்லிட்டாங்க. சகோதரர்களை, ஒரே கனவு இரண்டு மாதிரியான விளக்கத்துக்குரியதாக இருக்கலாம், அதனால நான் முடிவு சொல்ல முடியாது. ஆனால் நபிமார்கள் விளக்கம் சொன்னார்களானால் என்ன, அந்த விளக்கத்தில் நோ டவுட், அதில் சந்தேகம் இருக்க மாட்டாது. ஏன், அது வஹியோடு சம்பந்தப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, சஹாபாக்கள் சொல்லுவாங்க இப்படி கனவு கண்டேன் என்று சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. ஒரு சஹாபி வந்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தலை வெட்டப்பட்டு ஓடுது, முன்னால பின்னால நானும் ஓடுறேன்னு சொன்னாரு. என்னுடைய தலை வெட்டப்பட்டு முன்னுக்கு ஓடுது, பின்னால நான் என்ன செய்யறேன், அதுக்கு பின்னால ஓடுறேன். சொன்னாங்க, ஷைத்தானுடைய விளையாட்டுகளை கொண்டு வந்து இங்க சபையில சொல்லாது ஏண்டாங்க. சமயத்தில் ஷைத்தான் என்ன செய்வான், தீய கனவுகளை உங்களுக்கு உருவாக்குவான். இந்த தீய கனவுக்கு நீங்க யாரிடத்திலும் விளக்கம் கேட்க போக வேண்டாம். தீய கனவு கண்டா என்ன செய்யணும்னு நபி சொல்லிக்கிறாங்க. அந்த செயல்களை செய்தால் அது அதற்கு பரிகாரமாக என்ன செஞ்சிடும், அமைந்து விடும். சொன்னாங்க, நீங்க தீய கனவு கண்டால் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கள், அந்த கனவுனுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். எந்த பக்கம் படுத்திருக்கிறீர்களோ அந்த பக்கத்தை தாண்டி அடுத்த பக்கம் என்ன செய்ய, நீங்க எழும்பும் போது வலதுல இருந்தீங்கன்னா இடது பக்கம் திரும்புங்க, இடது பக்கம் இருந்தீங்கன்னா வலது பக்கம் திரும்புங்க, சரியா? அடுத்தது இடது பக்கத்துல மும்முறைகள் துப்ப சொல்லி சொன்னாங்க. துப்புறேன்னு கிட்ட யாரும் கவனமா இருக்கணும். துப்புதல் என்று ஹதீஸ்ல வந்தா காரி துப்புறன் அர்த்தம் கிடையாது, சும்மா துண்டு துப்புறதுதான் துப்புதல். சரி, அப்ப தீய கனவுகள் கண்டால் நீங்க என்ன செய்ய தேவையில்ல? அப்ப ரசூலுல்லாஹ் இந்த சஹாபிக்கு படிச்சு கொடுக்கிறாங்க. சகோதரர்களே, ஒரு சஹாபி சொல்கிறார், நான் கனவு காண்பேன், எனக்கு காய்ச்சல் ஜுரமே ஏற்படும், அந்த அளவுக்கு பயங்கரமான கனவு. நபியிடத்துல வந்து முறையிட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, கனவுகள் வருகிறது, என்ன பெருசா பாதிக்குதுன்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த அம்சங்களை எனக்கு சொல்லி தந்தார்கள். சொன்னாங்க, அதுக்கு பிறகு எவ்வளவு பெரிய பயங்கரமான கனவை கண்டாலும் நான் பொருட்படுத்துவதே இல்லை, நான் அதை கணக்கெடுக்கிறதே இல்லை, நபியவங்க சொன்னதை நான் செய்து விடுவேன், ஹலாஸ், அதோட சப்ஜெக்ட் முடிஞ்சு. அப்ப யார்கிட்டையும் சொல்லி நாங்க என்ன செய்ய தேவையில்லை, விளக்கம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல கனவுகளாக இருந்தால் சொல்லலாம், ஆனா யாருக்கு சொல்லலாம்? யார் உங்கள் மீது பொறாமை பட மாட்டாரோ அவருக்கு சொல்லலாம். இப்ப ஒரு கனவு கண்டீங்கன்னு வைங்க, கம்பெனியில வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது, இதை போய் ஹசது பிடிச்சவன்ட்ட சொன்னீங்கன்னா ரெண்டு ரகா தொழுது துவா கேட்டாலும் கேட்டுருவான், யாருலா அந்த பாக்கியத்தை கொடுத்துடாதன்னு சொல்லி. அவ எனவே யூசுப் நபியுடைய சம்பவத்துல என்ன சொன்னாங்க, நான் 12 இன்னி ரஐது அஹத அஷர கௌகபன் வஷம்ச வல் கமர ரஐதுஹும் லி சாஜிதீன், இப்படி இவைகளை எல்லாம் எனக்கு சுஜூது செய்வதாக, 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், இவை எல்லாமே எனக்கு சுஜூது செய்வதாக கனவு கண்டேன். லா தக்ஸுசு ருயாக அலா இஹ்வதிக், உன் சகோதரர்களிடம் சொல்லிவிடாதே. யாரு? வெளியாக்கள் இல்ல, சகோதரர்கள். ஃபயகீது லக கைதா, உனக்கு ஏதும் தீங்கை செய்து விடுவார்கள் என்று உபதேசம் செய்தார்கள். எனவே சகோதரர்களே, நல்ல கனவுகளை காணும் போது எங்களுக்கு துஆ செய்கிற மக்களாக இருந்தால், அல்லாஹ் உங்களுக்கு பாக்கியம் தருவான், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான்னு சொல்ற மக்கள்கிட்ட என்ன செய்யலாம்? சொல்லலாம். எனவே பொறாமை பிடித்தவர்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது? சொல்லிவிடக் கூடாது. இப்ப நபியே உங்க கனவுக்கு விளக்கம் சொல்றதுக்கு கேட்டாங்க, சஹாபாக்கள் யாரும் அன்னைக்கு ஒரு கனவும் கண்டதாக சொல்லல. அப்ப நபி சொன்னாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், தூக்கத்துல இரண்டு மலக்குமார் வந்து என்னை அழைத்து சென்றார்கள். சகோதரர்கள், இது நீண்ட ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸை ஃபுல்லா சொல்றதா இருந்தா அதுக்கு தனி ஒரு டைம் எடுக்கணும். எங்களோட சப்ஜெக்டோட சம்பந்தப்பட்டதை மட்டும் சொல்றேன். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த கனவுல பல காட்சிகளை காண்றாங்க, அதுல ஒரு காட்சி தான் சொன்னார்கள், ஒரு மனிதனை நான் பார்த்தேன், அவர் மல்லாக படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய வாய், மூக்கு, கண்ணு, இந்த மூன்றையும் ஒருவர் கூரான ஆயுதத்தின் மூலமாக கிழிக்கிறார். இந்த கிழிப்பு எந்த அளவுக்கு சொன்னா பிடரி வரைக்கும் போகிறது, அப்படியே பிடிச்சி கிழிக்கிற கிளி எந்த அளவுக்கு போகுது, பிடரி வரைக்கும் போகும் சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த தண்டிக்கக்கூடிய மனிதர் அடுத்த பக்கம் வருவார், அடுத்த பக்கத்தை கிழிப்பார். அப்ப யார் இவர் என்று நான் விளக்கம் கேட்ட போது சொன்னார்கள், ஆதா, இவர் யார் தெரியுமா? ரஜுலுன், வீட்டிலிருந்து வெளியே போய் என்ன செய்வாரு? ஒரு பொய்ய சொல்லுவார், ஒரு பொய்ய சொல்லுவார். எந்த அளவு பெரிய பொய்யுன்னு சொன்னா, நபி சொல்றாங்க, எகுலுகுல் ஆஃபாக் அல் கதிபா தபுலுகுல் ஆஃபாக்னு சொன்னாங்க. நாலா கோணத்துக்கும் என்ன செஞ்சிடும், அது போய் சேரும், உலகத்துக்கு போய் சேர்ற பொய் இது. சகோதரர்களே, இந்த ஹதீஸை உண்மைப்படுத்தக்கூடிய, இந்த ஹதீஸை நிதர்சனமாக செயல்படுத்தக்கூடிய கருவிகளாகத்தான் இன்று மீடியாக்கள் மாறியிருக்கிறது. இப்ப என்னைக்கு ஒரு பொய்ய, முந்தியெல்லாம் எங்களுக்கு தெரியும், மரண அறிவித்தல் சொன்னா ரேடியோஸ்ல ஒன்று போகணும், அப்படித்தான் நாட்டில், அங்க போய் செய்தியை கொடுக்கணும், அவங்க 1 மணி 12 மணிக்கு செய்தி வாசிச்ச பிறகு மரண அறிவித்தல் தலைப்புல சொல்லுவாங்க. இன்றைக்கு இந்த வேலை செய்யணுமா? நானே இருந்தே ஒரு மெசேஜ 4 குரூப்புக்கு அனுப்பி விட்டா என்ன, நாட்டிலிருந்து கோல் அடிச்சு கேட்கறாங்க, என்ன ரியாதுல இப்படி ஆகுமே, எங்களுக்கே தெரியாதீங்க, சரிங்களா? அங்க செய்தி போயிட்டு அந்த அளவுக்கு மிக வேகமாக செய்திகள் என்ன செய்து, இந்த மீடியாக்கள் மூலமாக பரவுகிறது. சகோதரர்களே, மிக பொருத்தமாக இருக்குது நபி அவங்க சொன்னது. பொய் சொல்வார்கள், வெள்ளைக்கு கோட் போட்டு டை கட்டி ஆபீஸ் போறாரு, என்னத்துக்கு? ஒரு செய்தி எழுதுறதுக்கு. இப்ப அரப் நியூஸ்ல அதுல இதுல இந்த செய்தி உலகம் எல்லாம் என்ன செய்ய போகுது, போகுது, ரெடி ஆகி போறாரு. நபி அவங்க சொன்னாங்க, இவ்வளவு பாரிய தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் இவ்வாறு பொய் சொல்லக்கூடிய மனிதர்கள். உண்மை சகோதரர்களே, பொய் என்றது எங்களுக்கு தெரியும், மிக மோசமான ஒரு பண்பு. பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல் குர்ஆன் சொல்லுது. முனாஃபிக்கீன்களுடைய அடையாளங்களில் முதல் அடையாளமாக நபி சொன்னது பொய்யை தான் சொன்னார்கள். நீங்கள் கூறும் பொய் உங்களை பாவத்தின் பக்கம் இட்டு செல்லும்,
பாவம் உங்களை நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லும் சொன்னான். எனவே மிக எச்சரிக்கையாக சகோதரர்களை, பிள்ளைகள்ல நாங்கள் வளர்க்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு சின்னத்திலிருந்தே உண்மை பேசுபவர்களாக அவர்கள் ஆக்குறது தான். பொய்ய வந்து கிரியேட் பண்ணி, அதாவது ஜோடிச்சு சொல்லி கொடுக்கறாங்க, இப்படி போய் சொல்லு. இப்ப வீட்டுல ஒன்று நடந்துட்டு, ஓ அதாவது ஹோம் ஒர்க்க செய்யல, உமா ஜோடிச்சு ஒரு பொய்ய சொல்லி டீச்சர் கேட்டா என்ன செய்யணும் சொல்லி கொடுத்து அனுப்புற பொய்ய, நாளைக்கு இதே புள்ள அதே உமாட்ட வந்து என்ன செய்யும், ஸ்கூல்ல நடந்து பொய்ய செல்லும். நீங்க தான் படிச்சு கொடுத்தீங்க போய் சொல்றதுக்கு, அதை எது உண்மையோ அதை சொல்லி பழக்க வேண்டும் சகோதரர்களே, அது எங்களுக்கு ஆபத்தா இருந்தாலும் சரி. அப்ப இஸ்லாம் பொய் கூறுவதற்கு சில தருணங்களை அனுமதித்திருக்கிறது, சில நிற்கதியான நிலைகள், இந்த நிலைகள்ல என்ன செய்யலாம், பொய் சொல்லலாம். மூன்று தருணங்களை சொல்லிக்குது, அதை நீங்க தேடி படிச்சுக்கோங்க சகோதரர்களே. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் இந்த மாதிரி செய்தி உலகம் போய் சேரும் அளவுக்கு பொய் சொல்பவர்கள் எவ்வளவு பெரிய குற்றத்துக்கு ஆளாகுவார்கள் என்பதை சொல்கிறார்கள். பாருங்க, செய்தி ஒன்று வந்துச்சு, இந்த செய்தி உண்மையா பொய்யா இதை நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம், சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்போம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பல குரூப்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. சகோதரர்களே, யாரெல்லாம் செய்திகளை அதனுடைய உண்மை நிலையை அறியாது பரப்புவார்களோ, யார் அது கிரியேட் பண்ணாரோ அவருடைய பாவத்தில் இவரும் பங்காளி தான், அவருடைய பாவத்தில் கண்டிப்பாக இவரும் பங்காளி. சரி, ஷேக் அப்துல்லா முத்தலக்கிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்ன, அவர் சொன்ன பதில் என்ன? ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஒரு பெண்மணி, ஷேக் அவர்களே நகத்தை நீட்டமா வளர்க்கலாமா? பெண்கள் பெரும்பாலும் நாங்க பாக்கிறோம் அது ஒரு மாடலா மாறி இருக்குது, இல்லைங்களா, நகத்தை நீட்டமாக வளர்க்கிறது. இரண்டாவது கேள்வி, இந்த அபாயா, அபாயால் உங்களுக்கு தெரியும் இரண்டு ஸ்டைல் இருக்குது, சில பெண்கள் தலையில இருந்தே போடுவாங்க, அதுக்குதான் அபாயா இஸ்லாமியான்னு பேர் வச்சுக்கான், அப்ப மத்த எல்லாம் காஃபிராவா, அபாயா காபிராவது, பேர் வச்சுக்காக அபாயா இஸ்லாமியான்னு சொல்லி. சரி, அந்த அபாய. இரண்டாவது முறை என்ன, அது பெண்கள் வந்து கழுத்துல போட்டு அணியக்கூடிய, அதுக்கு மேலால செய்வாங்க, ஷோலை கட்டி கொள்வாங்க. பெரும்பாலும் எங்கட நாட்டுகள்ல பெண்கள் இந்த மாதிரி அபாயத்தை என்ன செய்வாங்க, அணிவார்கள். அப்ப தலையிலிருந்து அணியக்கூடிய ஒரு முறை, கழுத்திலிருந்து அறியக்கூடிய இன்னொரு முறை, ரெண்டு முறை இருக்குது இந்த நாட்டில். சவுதியில சில உலமாக்களுடைய கருத்து ஃபத்வா வந்து, லேடிஸ் இந்த கழுத்திலிருந்து போடுற அபாய போடக்கூடாதுன்னு சொல்லி. காரணம் என்ன, இந்த கழுத்திலிருந்து வர டிரெஸ் வந்து இது ஆண்கள்ட டிரெஸ், ஆண்கள்ட டிரெஸ் தான் என்ன, இவங்களுக்கு தெரியும் உலமாக்கள் பெரியவங்க எல்லாம் அந்த பிஸ்டி போடுவாங்க கோட் மாதிரி, அது எங்க இருக்கும், கழுத்துல தான் இருக்கணும். எனவே இப்படி நீங்க போட்டீங்கன்னா ஆண்களுடைய டிரெஸ்ஸுக்கு என்ன செய்யுது, அது ஒப்பாகிறது. எனவே லேடிஸ் அப்படி போடாதீங்க, தலையிலிருந்து போடுற அபாயா போடுங்க என்று, இந்த அபாயாவை கூடாது என்று சொல்லக்கூடிய சில அறிஞர்கள் இருக்காங்க. எனவேதான் அந்த பெண்மணி கேள்வி கேட்கிறாங்க, இந்த கழுத்திலிருந்து அணியக்கூடிய அபாயாவினுடைய சட்டம் என்ன சகோதரர்களே. அந்த கேள்விக்கு பாருங்க, முதல்ல கேட்டது வந்து அந்த பெண்மணி அபாயா பத்தி, ரெண்டாவது கேட்ட கேள்விதான் நகம் வளர்க்கறத பத்தி. ஆனா அவள் பதில் சொல்லும் போது முதல்ல நகத்துக்கு தான் பதில் சொல்றாரு, சொல்றாரு நகம் இந்த மாதிரி நீட்டமாக வளர்க்கிறது மார்க்கத்துக்கு முரணானது, மனிதனுடைய இயல்புக்கும் முரணானது. இஸ்லாம் சில காரியங்களை பேண சொல்லி சொல்லுது, முடி வெட்டுறது, நகம் வெட்டுறது, இதெல்லாம் மனித வாழ்க்கையில அவன் பொதுவா பேண வேண்டிய பண்புகளாக இஸ்லாம் சொல்கிறது. எனவே நகம் நீட்டுவது என்பது நபி வெட்ட சொல்லிக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு முரணானது, மனித இயல்புக்கு முரணானது என்று பதில் சொல்றார். இப்ப நகத்தே கூடாதுன்னு சொல்ற ஒரு அபாயப்படுவாங்க செல்வாரா, யோசிச்சு பாருங்க, நகத்தையே நீட்டமா வளர்க்கிறத ஹராம் செய்யக்கூடாது என்று சொல்லிட்டு சகோதரர்களே இந்த கழுத்துல போடுற அபாயாவை பத்தி சொல்றாரு. அதாவது அந்த அபாயா விசாலமாக இருந்தால், முந்தானியால் மூடப்பட்டிருந்தால், இந்த ரெண்டு வார்த்தையும் அவர் சொல்றாரு, அந்த அபாயா விசாலமாக இருந்தால். எங்களுக்கு தெரியும் இந்த கழுத்துல போடுற அபாயா வந்து சில உலமாக்கள் வானமிட்டு சொன்னதுக்கு ஒரு காரணம், சில டிரெஸ்ஸஸ் உடம்போட லேடிஸ் உடலின் பருமனை, அந்த உடலுடைய அமைப்பை காட்டக்கூடிய அளவுல நெருக்கமா இருக்குது. தலையிலிருந்து போடுற அபாயாவை பாருங்க, அது அப்படி இருக்காது. எனவேதான் இது வந்து உடலை காட்டக்கூடிய அமைப்பில் இருக்குது என்று வானாண்டு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு பதில், சொல்றார் கழுத்தில் போடக்கூடிய இந்த அபாயா விசாலமாக இருந்து முந்தானியால் மூடப்படுமானால், பாருங்க அப்படியே சொல்றாரு, முந்தானியால் மூடப்படுமாக இருந்தால் அதை அணிவது தப்பு கிடையாது சொல்லிட்டு சொல்றாரு. வேற நாடுகள்ல இருந்து வரக்கூடிய, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய 90 விதமான பெண்களை நாங்க பாக்கிறோம், நல்ல ஹாஃபிதாவான குர்ஆனை மனனம் செய்த மார்க்கப்பட்டுள்ள பெண்கள் ஹஜ்ஜிக்கெல்லாம் வராங்களா இல்லையா பாக்கிறோம், சொல்றாங்க அவங்க இந்த அபாயம் உடுக்கிறது கிடையாது, அவங்க இந்த அபாயம் என்ன செய்யறாங்க உடுப்பது கிடையாது. ஆனா நல்ல போட்டி தான் இருக்கிறாங்க, நல்ல முறையில தான் இருக்கிறாங்க சொல்லிட்டு சகோதரர்களை அந்த இடத்துல சொல்றார். எனவே இந்த அபாயாவை நாம் கட்டாயப்படுத்த தேவையில்லை. இது எப்படி எடுத்துட்டாங்க, அபாயா தேவையில்லை. அவர் எப்படி சொல்றாரு, அந்த இடத்துல தான் சொல்றாரு. எனவே இந்த அபாயாவை, இதுதான் இஸ்லாமிய அபாயா சிஸ்டமா என்றால் உண்மையிலே இல்லதான். இதுதான் இஸ்லாமிய அபாய சிஸ்டமா, இல்ல. இஸ்லாம் என்ன சொல்கிறது, பெண்கள் தங்களுடைய உடலை மறைக்க வேண்டும். அது அழகாக என்ன செய்யறாரு அந்த இடத்துல சொல்றாரு. எனவே பெண்களுக்கு நாம் இந்த அபாயாவை வலியுறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. பெண்கள் அணியும் ஆடை அவர்களுடைய உடலை மறைக்கும் வண்ணம், அவர்களுடைய உடலை மறைக்கும் வண்ணம் அந்த ஆடை இருக்குமானால் அது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான். இதுதான் அவர் கொடுத்த ஃபத்வா. இதுதான் என்ன இதுல இருக்குதா, பெண்கள் அபாயப்படக்கூடாதுன்னு சொல்லி. அபாயப்பட கூடாது என்று சொன்னார் மட்டுமில்ல, மாடர்ன் டிரெஸ் உடுங்க. மாஷா அல்லாஹ், எந்த ஷைத்தானோ தெரியாது இது. உண்மையாக சகோதரர்களே, நயவஞ்சக பண்பு ஷைத்தானிய பண்பு இல்லைச்சா. சரி, ஒரு வாதத்துக்கு நாங்க ஷேக் அப்துல்லா முத்லக் சொன்னார் என்று எடுப்போம். உதாரணத்துக்கு அபாய போடவான்னு சொல்லிட்டார்னு எடுப்போம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, குல்லுன் யுஹது மின் கௌலிஹி வயுத்ரக். எல்லா அறிஞர்களுடைய கருத்தும் ஏற்கலாம் மறுக்கலாம். ஏன்னா நபியுடைய கபரை காட்டி சொன்னாங்க, இல்லா சாஹிபு ஹாதல் கபர், இந்த கபர்ல உள்ளவருடைய கருத்து மட்டும்தான் என்ன ஏற்கலாம் மறுக்கலாம் என்று நீங்க விரும்பினதுக்கு இடம் இல்லாங்க, ஏற்றுதான் ஆகணும். ஏனைய அறிஞர்கள், சரி ஒரு வாதத்துக்கு ஷேக் அப்துல்லா முத்லக் அப்படி சொன்னார் என்று எடுத்தால் வச்சுக்கொள்வோம், சொல்லிட்டார் என்று சொல்லி. எங்க போனது குர்ஆன் வசனங்கள்? அல்லாஹ் சொல்லலையா, யா அய்யுஹன் நபி, நபியே உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுடைய மகள்மாருக்கும் மூமினான பெண்களுக்கும் தங்களுடைய முந்தானிகளை உடம்பில் தாழ்த்தி கொள்ள சொல்லுங்கள். யுதினீன அலைஹின்ன மின் ஜலாபிஹிம், அவங்களோட ஜில்பாப மேலால போட்டுக்கொள்ள சொல்லுங்க. நெஞ்சு பகுதிகள் மறைக்கப்பட வேண்டும், அதுகள் வெளியே விளங்க கூடாது. இப்படி அல்லாஹ் மறைக்க சொல்லி சொல்றானே, அப்ப இந்த ஆயத்தெல்லாம் எங்க போச்சு? சகோதரர்கள், அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்க என்ன செய்யக்கூடாது, அவர்கள் தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது என்று சொல்லுங்கள். அல்லாஹ் ஆர்டர் போடுறான், பெண்கள் தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது என்பது நேரடியான அல்லாஹ்வுடைய கட்டளை. ஹதீஸும் அல்ல, யாருடைய விளக்கமும் அல்ல. அல்லாஹ் டைரக்டா குர்ஆன்ல சொல்றான், வலா யுபதீன ஸீனத்ஹுன்ன, அவர்கள் தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம். யாரிடத்தில் வெளிப்படுத்தலாம், யாருக்கு எக்ஸெப்ஷன் என்றதை பிறகு சொல்றான். அல்லாஹ் மகரமான ஆண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம், உங்களுடைய அலங்காரத்தை உங்களுக்கானவன்மார், உங்களுடைய மனை, உங்களோட தந்தைமார், உங்களுடைய பிள்ளைகள், சகோதரர்கள், இவர்களுக்கு முன்னால நீங்க காப்பு போட்டுறீங்க, மோதிரம் போட்டுறீங்க, சவடி போட்டுறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ் தடுக்கல சகோதரர்களை. அல்லாஹ் பெண்களுக்கு புறத்தி ஆண்களுக்கு முன்னால நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்கள் அலங்காரங்களை காட்டக்கூடாது என்று சொல்கின்றான். அப்ப எனவே அபாயா போடல என்று சொன்னான். அபாயா என்று சொல்லும் போது நாங்க மனசுல எடுக்கணும் என்ன, உடம்ப மறைக்கக்கூடிய ஆடை. இவ்வாறு தன்னுடைய உடலை ஒரு பெண்மணி மறைக்கவில்லையானால் இந்த ஆபரணங்கள் எல்லாம், இந்த அலங்காரங்கள் எல்லாம் வெளியே வருமா இல்லையா? சகோதரர்களை யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு நிலைமை மோசமா போயிட்டு வெளியே காட்டுறதுக்காக வேண்டிய மேக்கப் நடக்குது. என்ன வெளியில காட்டுறதுக்காக வேண்டிய மேக்கப்? அல்லாஹ் அனுமதித்தவர்களிடம் நீங்கள் காட்டலாம், அது தடையில்லை. உங்களுக்கு தெரியும், நாங்க குடும்பங்களுக்காக ஃபேமிலிக்காக ப்ரோக்ராம் நடத்துறோம் இஸ்ராஹில். ஒரு சகோதரர் ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டாந்தாரு, சொன்னார் மூலவி லேடிஸ் நிறைய காப்பு போட்டு வராங்களாம், நிறைய தங்கம் போட்டு வராங்களாம், நிறைய அப்படியெல்லாம் உடுத்து வராங்களாம், இது கொஞ்சம் இதா இருக்குன்னு சொல்லினேன். அப்ப நான் சொன்னேன், அல்லாஹ் அவங்களுக்கு அனுமதி செய்கிறான் பெண்களுக்கு மத்தியில் அப்படி இருக்கிறதுக்கு, நான் போய் இப்படி தடுக்கிறது. அல்லாஹ் சொல்றான், வலா யுபதீன ஸீனத்ஹுன்ன, அவர்கள் தங்களுடைய அலங்காரத்தை வெளிக்காட்ட வேண்டாம் இன்னின்னார தவிர என்று சொல்லும் போது, அவ் நிஸாஇஹின் என்ற வேர்டும் அதுல வருது, அவர்களுடைய பெண்களிடத்தில் அவங்க காட்டலாம். அப்ப பெண்கள் இயல்பிலே உங்களுக்கு தெரியும், காட்டுறதுக்கு விருப்பம் உள்ளார்கள். இது ஒரு சந்தர்ப்பம் காட்டுறது, காட்டிட்டு போட்டு முடுங்க. அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதித்திருக்க கூடிய இடத்துல அவங்க காட்டட்டும், அதை போய் நாங்க எந்த எடுப்பானே, அப்படியா இல்லையா? இப்ப மாப்பிள்ள பொம்மை சொன்னாரு சொன்னா, நீங்க எனக்கு முன்னால் ரெண்டு காப்பு தான் போடணும், நாலு போடக்கூடாதுன்னு சொன்னா, அறிவுள்ள பொம்பளை இருந்தா யோசிப்பேன், இவனுக்கு மார்க்கம் தெரியாதான்னு சொல்லி, அப்படியே இல்லையா? அல்லாஹ் காட்டுறதுக்கு அனுமதித்து இருக்கிறான், அனுமதித்த இடங்கள்ல தாராளமா என்ன செய்யலாம், காட்டலாம் சகோதரர்களே. எனவே பெண்கள் தங்களுடைய ஆடைகளை விசாலமாக உடல் அமைப்பை மறைத்து அணியாவிட்டால் இந்த ஆபரணங்கள் எப்படி மறையப் போகின்றது? அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நேரடியாகவே மாறு செய்யும் நிலை உருவாகும். சரி. அப்ப எனவே அல்லாஹ் நேரடியாக குர்ஆன்ல சொல்றான், உங்கள் அலங்காரங்களை காட்டாதீங்க, முழுமையாக தங்களை மறைத்து ஒரு பெண்மணி அணிந்தால் தான் அது சாத்தியம். அப்ப ஷேக் அப்துல்லா முத்தலக் அப்படி ஃபத்வா கொடுத்திருந்தா அல்லாஹ் யக்ஃபிர் லஹு, அல்லாஹ் அவரை மன்னிப்பான், தவறாக சொல்லிவிட்டார் என்று சொல்லிவிட வேண்டியதுதான். ஒருத்தர் ஃபத்வா கொடுத்தாருன்னு ஒரு வாதத்துக்கு வச்சாலும் மற்ற உலமாக்கள் எங்கடா போனாங்க? மற்ற உலமாக்களை பத்தி கதையே இல்லை சகோதரர்களே, மிக பொய்யாக. அப்ப எனவே அரப் நியூஸ் ரிப்போர்ட்டர், எங்களுடைய ரிப்போர்ட்டருக்கு நான் கோல் அடிச்சிருந்தான், கோல் அடிச்சு கேட்டேன், என்ன அரப் நியூஸ்ல எப்படி ஒரு செய்தி வந்திருக்கேன், யார் இந்த செய்தியை எழுதுறது, எங்கிருந்து வந்துச்சு இந்த செய்தி, கொஞ்சம் எனக்கு தகவல் தாங்கன்னு சொன்ன. இப்ப ஜும்மாவுக்கு வரும்போது அவர் கோல் அடிச்சிருந்தான், என்ன செய்யல, மெசேஜ் கிடைக்கல. அவ எனவே யாரோ தவறாக எழுதி விட்டார்கள் அந்த மொழிபெயர்ப்பு. அதிலே ஒரு ஆச்சரியம், இந்த செய்தி பரவி ஷேக் அப்துல்லா அவர்களிடத்திலே போயிட்டு இப்படி உங்களோட ஃபத்வாவே என்ன செஞ்சிட்டாங்க, தலக்கீலா மாத்தி, அப்ப அவரு அல்லாஹ் யக்ஃபிர் லஹும், அல்லாஹ் அவங்களை மன்னிக்கட்டும், நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு அடுத்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டார்கள். அடுத்த ரிப்போர்ட் அதுவும் என்ன செய்து வந்து விட்டது. எனவே சகோதரர்களே, வாட்ஸ்அப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக இப்படி வரக்கூடிய தகவல்கள், அதிலேயும் விசேடமாக மார்க்கம் பற்றிய தகவல்கள் வந்தால் அதுல கவனமாக இருக்க வேண்டும். இப்ப இன்றைய கூட ஒரு சகோதரர் காலையில ஒரு வாட்ஸ்அப் அனுப்பியிருந்தாரு, மாஷா அல்லாஹ் சவுதியில அப்படி, சவுதியில இப்படி, சவுதியில இப்படி என்று ஒரு 10-15 விஷயம் எழுதிக்காம். பச்சை பொய்ய இங்க உள்ள எங்களுக்கே தெரியாத அளவுக்கு நிறைய செய்திகளை இப்படி இப்படி சொல்லி. உண்மையில் சகோதரர்களே, இஸ்லாத்தின் மீது கால் புணர்ச்சி கொண்டவர்கள், நல்லா யோசிங்க, சஹாபாக்களை தட்ட நினைச்சாங்க ஒரு சாரார். ஷியாக்களுடைய மிக முக்கியமான பணி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சஹாபாக்களுடைய மதிப்பை மரியாதையை மக்கள் உள்ளத்திலிருந்து குறைக்கும். அதுக்கு என்னெல்லாம் செய்யலுமோ அந்த முயற்சி எல்லாம் செய்கிறார்கள். ஏன் சஹாபாக்களை கீழே போட்டா இஸ்லாத்தினுடைய கடமைகள் லேசா அடிச்சிடலும். சகோதரர்களை, இதே மாதிரி இந்த நாட்டினுடைய உலமாக்களுடைய மரியாதையை குறைப்பதற்கு என்று ஒரு சாரார் முயற்சி செய்கிறார்கள். ஏன் உலமாக்களை கீழே போட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு புறம் செஞ்சிடலாம், வேண்டிய குத்த காட்டலாம். இல்லை சகோதரர்களே, உலமாக்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், எதுவெல்லாம் தீமை என்று சமுதாயத்தில் கிளம்புகிறதோ அது அனைத்துக்கும் உலமாக்கள் மூலமாக ஃபத்வா கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, சினிமா தியேட்டர் பத்தி பெரிய கதை, நீங்க போய் பாருங்க உலமாக்கள் என்ன பேசிக்கிறாங்க. அல்லாஹ் எங்களுக்கு மார்க்கத்தை பின்பற்ற சொன்னான், அல்லாவை, அல்லாவுடைய ரசூலை, அதற்கு பிறகு நாம் யாரை பின்பற்றுவது, மார்க்க அறிஞர்களை தான் பின்பற்ற வேண்டும். எனவே இது பற்றி இஸ்லாமிய அறிஞர்கள், விசேடமாக இந்த நாட்டு அறிஞர்களே என்ன பேசியிருக்கிறார்கள் என்பதை போய் பாருங்கள். எனவே அழகாக மார்க்க அடிப்படையில் என்ன சட்டம் சொல்லணுமோ அதை சொல்லிட்டாங்க. எனவே கேட்டு நடக்கிறது நடக்காம இருக்கிறது மக்களுடைய பொறுப்பு. எங்கட கையில் ஆயுதம் இல்லையே, அதிகாரம் இல்லையே, நாங்க உபதேசம் தான் செய்யலாம். எனவே உபதேசம் செய்து விட்டார்கள். ஏன் நாம் அல்லாவிடத்தில் குற்றவாளியாக கூடாது? அழகான முறையில் உபதேசங்கள் முன்வைக்கப்பட்டு விட்டது. எனவே சகோதரர்களே, பொய்யான இந்த தகவல்களுக்கு நாம் ஏமாந்து விடாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஷேக் அப்துல்லா முத்தலக் அவர்கள் அப்படி ஒரு ஃபத்வா கொடுக்கவே இல்லை. அவர்கள் மீது இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட ஒரு செய்தி, கொஞ்சம் தேடி பாருங்க, முதல் முதல் எழுதினால் யார் என்று சொல்லி அவருக்கு உபதேசம் செய்யுங்க. அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிக்கட்டும், இதுக்கு பிறகு இந்த பாவத்தில் என்ன செய்யாதீங்க. சகோதரர்களே, ஒரு மனிதன் பொய் பேசுகிறான் என்று அறியப்பட்டால் அதற்கு பிறகு அவனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்றதுல கூட கவனமா இருக்கும். இதுக்கு பிறகு அவர் ரிப்போர்ட் ஒன்று எழுதினாருன்னா என்ன செய்யக்கூடாது, அதுல நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடாது. எனவே அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாராக. மீண்டும் சொல்கிறேன், ஷேக் அப்துல்லா முத்தலக் அவர்கள் அவ்வாறு ஃபத்வா கொடுக்கவே இல்லை. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين.